السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاۃ والسلام علی سید الانبیاء والمرسلین سیدنا ونبینا ومولانا محمد وعلی آلہ وصحبہ اجمعین، اما بعد، فقد قال اللہ تعالی فی کلامہ المجید والفرقان الحمید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. شہر رمضان الذی انزل فیہ القرآن ھدی للناس وبینات من الھدی والفرقان. وقال النبی صلی اللہ علیہ وسلم: من قام رمضان ایمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، او کما قال علیہ الصلاۃ والسلام. اللہم صلی علی سیدنا ونبینا ومولانا محمد وعلی آل سیدنا ونبینا ومولانا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. சங்கையான உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ராபித்துல் அஷாஇரா ஷாஃபியாவின் சார்பாக இப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து எதிர்வரக்கூடிய இந்த ரமலானில் சரியான முறையில் இந்த உம்மத்திற்கு இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை, இபாதத்துகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையிலும், அதேபோன்று மக்களும் அதை விளங்கிக் கொண்டு தங்களுடைய ரமலானை பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹுவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கழிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற ஒரு ஏற்பாடுகளை இதனுடைய பொறுப்பாளர்களும் நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள். இங்கே அதிகமான உலமா பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். உலமா பெருமக்கள் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். எனவே இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மக்களிடத்தில் சரியான முறையிலே அவர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மக்கள் தங்களை குழப்பமில்லாத வகையில் பன்னெடுங்காலமாக எந்த விதத்தில் நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோமோ, எந்த சரியான வழியிலே நாம் அமல்களை செய்து கொண்டிருந்தோமோ, அதே முறையிலேயே மக்கள் அமல்களை செய்வதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம், குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திலே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே எப்படி நம்முடைய உள்ளத்தில் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் ஏற்படுகிறதோ, ஒரு பக்கம் ஒரு சிலர் விளங்காததின் காரணத்தினால மார்க்கத்தில், மார்க்கத்தினுடைய அமல்களில், நாம் செய்யக்கூடிய அமல்களில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பொதுமக்கள் தடுமாறி இருக்கிறார்கள். யார் சொல்வது சரி, யார் சொல்வது பிழை என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு பல பேர் இந்த பாக்கியமான அமலை விடக்கூடிய நிலையில் ஆகிவிடுகிறார்கள். அதனால் நாம் அவர்களுக்கு தெளிவை நாம் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களாகிய இமாம்கள் நமக்கு எந்த விதமான சிரமத்தையும் வைக்கவில்லை. இன்றைக்கு புதிதாக ஆய்வு என்ற பெயரில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆய்வுகளினுடைய விளைவுகளை மக்களுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்களெல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதும் சரியாத்தானே இருக்குது, அவங்க ஹதீசுகளை தானே சொல்றாங்க, நாம் குரான் ஹதீசத்தின நாமும் பின்பற்ற வேண்டும். ஏதோ மதஹபுகளும் முன்னாடி சொல்லி சென்றுவிட்ட இமாம்களும் குரான் ஹதீசுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சொல்லிவிட்டதை போலவும், அது குரான்ல இல்லாத ஹதீஸில் இல்லாத சட்டங்களை மக்களுக்கு அவர்கள் காட்டிவிட்டதை போலவும் அவர்கள் எடுத்து காட்டியதின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் தடுமாறி இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய முன்னோர்களாகிய இமாம்கள், நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் நமக்கு எந்த சிரமத்தையும் வைக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆய்வினுடைய திறமையை வைத்து, அல்லாஹ் வழங்கிய அந்த மலக்காவை வைத்து, பரிபூர்ணமான முறையில் குரானை ஹதீஸையும் நல்ல முறையில் ஆய்வு செய்துதான் இந்த அமல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், நாம் ஹதீசுகளை பார்க்கிறோம், உலமாக்கள் இருக்கிறார்கள், ஹதீசுகளை பார்க்கிறார்கள், ஆதாரங்களை திரட்டுகிறார்கள், மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் புதிதாக எதையும் நாம் எடுத்து வைக்கவில்லை. எங்களுடைய இமாம்கள் எதை ஆய்வு செய்து எங்களுக்கு முன்வைத்து சென்றார்களோ அந்த ஆய்வுகள் எல்லாம் உண்மையானவைகள்தான், ஆதாரப்பூர்வமானவைகள்தான் என்பதை நாம் விளக்குவதற்காக, மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த ஹதீஸுகளை, ஆதாரங்களை நாம் அவர்களுக்கு முன்னால் சொல்கிறோம். ஏனென்றால் மக்கள் இப்படித்தான் அவர்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ இமாம்களுடைய ஆய்வுகள் எல்லாம் ஹதீஸுக்கு முரணாக ஆகிவிட்டதாக அல்லது ஹதீஸில் இல்லாத ஒன்றை அவர்கள் சொல்லிவிட்டதாக அவர்களுக்கு ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் சொல்லக்கூடிய ஆதாரங்கள், இதை வைத்து நாம் புதிதாக எதையும் நிரூபிக்கவில்லை. மாறாக எங்களுடைய இமாம்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகள் எல்லாமே அது ஆதாரப்பூர்வமானவைதான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தந்தவைகள்தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் நாம் இவைகளை பற்றி பேசுகிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நீங்க வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த ரமலானை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானை சரியான முறையில் நம்முடைய முன்னோர்களாகிய இமாம்கள் எந்த விதத்தில் நமக்கு வழிகாட்டி சென்றார்களோ அந்த விதத்தில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டு நம்முடைய ரமலானை கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் பேசிய அந்த பிறை விஷயமான ஆய்வும் அதுபோன்றுதான். ஆதாரங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டது, அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் இமாம்கள் நமக்கு அந்த சட்டத்தை தொகுத்து தந்திருக்கிறார். அதே போன்று தராவீஹ் தொழுகை, தராவீஹ் தொழுகை பொதுவாக நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் ரெண்டு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்றாவது அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும், இஹ்லாஸ், மன தூய்மை முக்கியமானது. இரண்டாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த முறையில் செய்யப்பட வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகள் இல்லாமல் நமது அமல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹும் ரசூலும் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்வதுதான் நம்முடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. அதைத்தான் நாம் தராவீஹினுடைய இந்த தொழுகை, பன்னெடும் காலமாக 20 ரக்காத்துகள் நாம் தொழுது வந்து கொண்டே இருக்கிறோம். சமீப காலத்தில் தராவீஹ் என்பது அது 8ஆ 20ஆ என்ற ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு அமல்கள் ஆர்வம் இல்லாமல் ஆக்கப்பட்டு, இதை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதனால நாம் இந்த இடத்திலே சுருக்கமான முறையிலே நம்முடைய இமாம்கள் சொல்லித்தந்த இந்த சட்டங்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை விளங்குவதற்கு ஒரு தெளிவாகத்தான் இந்த உரை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸிலே, யார் இறை நம்பிக்கையோடு நன்மையை நாடி இறைவனை ரமலானுடைய மாதங்களில் இரவில் நின்று வணங்குவார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது ஒரு மகத்தான ஒரு இரவு. ரமலானுடைய இரவுகள் ஒவ்வொன்றுமே மகத்தானவைகள். அதில் செய்யக்கூடிய, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ரொம்ப மகத்தான அமல்களாக இருக்கிறது. அப்ப இந்த கியாமு ரமலான், ரமலான்ல நின்று வணங்குறது என்றால் அதை கொண்டு நோக்கம் என்ன? தராவீஹினுடைய தொழுகை என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, தராவீஹ் என்று ஒரு தொழுகை இருக்குதா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த வார்த்தை கிடையாது. தராவீஹ் என்ற வார்த்தை பிற்காலத்திலே உருவாக்கப்பட்டது. அப்ப அதனால இந்த வார்த்தை, இந்த தொழுகை அப்படி ஒன்று இருந்துச்சா என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு அப்படி ஒரு தொழுகை இல்லை. எல்லா காலத்திலையும் தொழக்கூடிய தொழுகை மாதிரி தான் ரமலானுடைய தொழுகையும் என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை இல்லை என்பதை வைத்து அமல் இல்லை என்பது கருத்து கிடையாது. காலங்கள் பின்னாடி போக போக சில வார்த்தைகள் மாற்றம் வரலாம், ஆனால் அமல் அந்த காலத்திலேயே இருந்திருக்கலாம். இதுக்கு ஷரியத்தில் நிறைய உதாரணங்களை நாம் சொல்லி காட்டலாம். நாம் சொல்லக்கூடிய பல உதாரணங்கள் இருக்கு. தசவுஃப் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இது ஹதீஸிலேயோ அல்லது குர்ஆனுடைய வார்த்தைகளிலேயோ எங்கேயும் இதை பெற முடியாது. ஆனால் அது அல்லாத வேறு ஒரு வார்த்தை இருந்திருக்கிறது, அல் இஹ்சான் என்ற வார்த்தை இருந்திருக்கிறது. தக்லீத் என்று நாம் சொல்கிறோம், இது எங்கேயும் பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் வேறு ஒரு வார்த்தை இருந்திருக்கிறது, அல் இத்திபா என்றோ அல் இக்திதா என்றோ. அதனால தராவீஹ் என்ற வார்த்தை பின்னாடி வந்திருக்கலாமே தவிர, தராவீஹ் என்ற அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்த ஒன்று, நாம் எப்படி அமல் செய்து கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் இருந்தது என்ற ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தராவீஹ் என்ற இந்த அமல், இது ரமலானுக்கென்று குறிப்பான ஒரு அமல். இத இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இது சுன்னத்துன் முஅக்கதத்துன் அலல் கிஃபாயா. சுன்னத்துன் முஅக்கதத்துன் அலல் கிஃபாயா, எப்படி ஃபர்து கிஃபாயா என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் இது. வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்று சொன்னால், இந்த சுன்னத்தை செய்யவில்லை என்று சொன்னால், அதாவது இந்த தராவீஹ் தொழுகை ஜமாஅத்தோடு நடக்கிறது, அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது, ஒரு மஹல்லாவுல அல்ல ஒரு ஊர்ல யாருமே இந்த அமலை செய்யவில்லை என்று சொன்னால், அந்த ஊர்வாசிகள் அத்துணை பேருமே இந்த ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தை விட்ட குட்டத்திற்கு ஆளாகி விடுவார்கள். ஒரு ஜமாத்து நடந்துருச்சு, யாராவது ஒருத்தர் அதுல கலந்து கொள்ளாம இருக்கிறார், அது அவருடைய துர்பாக்கியம். ஆனால் அந்த சுன்னத்து முஅக்கதா அலல் கிஃபாயாவாக இருக்கிறதுனால அந்த மஹல்லாவுல அந்த ஊர்ல அது கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு மகத்தான சுன்னத்தை விட்ட குற்றம் எல்லா ஊர்வாசிகளுக்கும் வந்து சேரும். இதுக்கு தான் சுன்னத்து முஅக்கதா அலல் கிஃபாயா என்று சொல்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் இந்த தராவீஹ் தொழுகை எப்படி இருந்தது, உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நல்லா தெரியும், பொதுமக்களும் இருக்கிறதுனால அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் மக்களுக்கு தொழ வைக்கிறார்கள். ஒரு நாள் தொழ வைக்கிறாங்க, மக்கள் கூட்டம் வந்து சேர்கிறது. இரண்டாவது நாளும் தொழ வைக்கிறார்கள், கூட்டம் அதிகமாகி விடுகிறது. மூன்றாவது நாளும் தொழ வைக்கிறார்கள், இன்னும் அதிகமான கூட்டம் வருகிறது. நான்காவது நாள் தொழுவதற்காக சஹாபாக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஏத்திகாஃப் இருந்த அந்த அறையிலே விட்டு வெளியே வரல. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுடைய நேரத்தில் காரணம் சொன்னாங்க, ஹஷீது அன் துஃப்ரத அலைக்கும், நான் ஏன் வரவில்லை என்று சொன்னால் இது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினால் நான் வரவில்லை, நீங்கள் உங்களுடைய இடத்துல தொழுது கொள்ளுங்கள். இப்ப தொழுகை என்று ஒன்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுன்னத்தாக ஆக்கியிருந்தார்கள், அவர்களுடைய அமலின் மூலமாகவும் காட்டியிருந்தார்கள். ஆனால் ஒரு காரணத்தினால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தொடராக இப்படி ஜமாஅத் தொழுகைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் கடமையாக்கி விடுவான், கடமையாகி விட்டது என்று சொன்னால் உங்களை எல்லாரும் அதை செய்ய முடியாது, அந்த ஒரு காரணத்தை வைத்து நீங்க உங்களுடைய இடங்கள்ல போய் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இது வந்து வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயலை கொண்டு தெரிவதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவுல் சொல்லும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வசனந்து லகும் கியாமஹு, நஸஈயுடைய பைஹகியினுடைய ரிவாயத்தில் வருகிறது. மற்ற நாளில் தொழுகிற தொழுகையை விட விசேஷமாக ரமலானுடைய தொழுகையில் ரமலானில் நின்று வணங்குவதை நான் எனது வழிமுறையாக ஆக்கி வைத்திருக்கிறேன். அப்ப இதுவும் ஒரு ஆதாரம், இது ஒரு உறுதியாக்கப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகை. அப்போ இந்த கியாமு ரமலான் என்பதை கொண்டு நோக்கம் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் கிர்மானி ரஹமத்துல்லாஹி அலை போன்றவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த கியாமு ரமலான் என்பதை கொண்டு இந்த தராவீஹினுடைய தொழுகை தான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது, இதன் மீது உறுதி ஏற்பட்டு விட்டது என்று வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் இவ்வாறு எஹ்திமாமாக அதாவது முக்கியத்துவம் கொடுத்து தொழுது வந்தது, அதே மாதிரி சஹாபாக்கள் தொடராக வந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, தொழுது கொண்டிருந்தாங்க. சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் 1000 ஆண்டுகள் 1400 ஆண்டுகளாக இந்த தொழுகை நடந்து கொண்டே இருப்பது இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். இப்ப சுன்னத்தான அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ அப்படித்தானே நாம் செய்ய வேண்டும். எத்தனை ரகாத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க, அவங்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, இந்த சுன்னத்தை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் தொழுது காட்டினார்களோ அந்த முறையில் நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரகாத்துகள் தான் தொழுதார்கள் என்பது அது நிரூபணமான உண்மை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி நாம இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்களை பார்ப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரகாத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை வைத்துத்தான் நம்முடைய இமாம்கள் தராவீஹ் என்பது 20 ரகாத்துகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 4 இமாம்களுடைய கருத்தும், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமது பின் ஹம்பல். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மட்டும் 2 ரிவாயத் இருக்கிறது, 36 என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது, அவர்களிடத்தில் 36 ரகாத் தொழுகுவது என்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அதே போன்று ஜும்ஹூருக்கு முவாஃபிக்கான பெரும்பாலான இமாம்கள் சொல்வதை போன்று 20 ரகாத்துகள் என்ற கருத்தும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மதீனாவில் இருந்ததுனால அறிஞர்கள் சொல்லுவார்கள், அவர்களும் 20 ரகாத்து உடையவர்கள் தான், ஆனால் மக்காவாசிகள் ஒவ்வொரு ரக்காத்திற்கு பிறகும் தவாஃபு செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. மதீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாததினால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவருடைய காலத்தில் நஃபில் தொழுகையை அவர்கள் தொழுதிருப்பார்கள், அதனால் அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கலாம். ஆனால் தராவீஹ் 20 ரக்காத் என்பதை மற்ற இமாம்களை போன்று இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களும் இப்படித்தான் சொல்கிறார்கள் என்று அறிஞர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த சொல்லுக்கு ஒரு காரணமும் ஒரு விளக்கமும் சொல்லுவார்கள். அப்ப 20 ரக்காத் தொழுகை இது எங்கிருந்து வந்தது? நாம் தொழுகிறோம் 20 ரக்காத் வித்ரு தொழுகை தொழுகிறோம், இதனுடைய ஆதாரம் என்ன, ஹதீஸுகள் என்ன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான சான்றுகள், ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது, சுமார் 20க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்கிறது. அதுல முக்கியமான சான்றாக வைக்கக்கூடிய சில ஹதீஸுகளை மாத்திரம் நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு மற்ற ஹதீஸுகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது 20 இல்ல 10-8 தொழுகலாம், 11 ரக்காத் தொழுததும் இருக்கிறது என்று வரக்கூடிய என்று வாதிடக்கூடியவர்களுடைய செய்திகளையும் பார்த்து அதனுடைய தரம் என்ன, நாம் சொல்லக்கூடிய ஹதீஸுகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு உள்ளத்தில் உறுதியாகும், நம்முடைய இமாம்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த தராவீஹ் 20 ரக்காத் என்பதுதான், அதுதான் தராவீஹ். தராவீஹ் என்பது அப்படியும் இப்படியும் அல்ல, இதுதான் நமக்கு காட்டித்தரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில தான் நமக்கு துள வைத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஹதீஸ்ல நாம சொல்லும் பொழுது சஹியான ஹதீஸ் இருக்கிறது, யஸீத் இப்னு ரூமானுடைய ஹதீஸ், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்ட ரிவாயத். கானன் நாசு யகூமூன ஃபீ ஸமானி உமர் இப்னு அல் கத்தாப் ஃபீ ரமலான பி 23 ரக்அத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் மக்கள் ரமலானுடைய மாதத்தில் 23 ரக்அத்துகள் தொழுது கொண்டிருந்தார்கள். மக்கள் என்று சொன்னோனே யாரோ எவரோ என்று நினைச்சு விட வேண்டாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் இருந்தவங்க யார், சஹாபாக்களும் தாபியீன்களும் பெரும் பெரும் மேதைகளும், சஹாபாக்களுடைய ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸில் அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் 23 ரக்அத்துகளை தான் ரமலானிலே தொழுது கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த 3 ஜமாத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியா தொழுது சொல்லிட்டாங்க, அதனால சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணத்தினால் ஜமாஅத் வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த காரணம் இப்ப இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அச்சம் இருந்தது, ஃபர்து ஆயிருமோன்னு பயம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஃபர்து அப்படிங்கிற ஒரு ஹுக்கும் இனி வர முடியாது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் சொன்னாங்க தனித்தனியா தொழுகிறதை விட ஒரே ஜமாஅத்தா தொழுதா நல்லா இருக்குமே என்று சொல்லி அந்த ஒரே ஜமாஅத்தில் தொழ வைத்ததற்கு பிறகு அதை பார்த்துதான் சொன்னாங்க நிஅமத்தில் பிதாத்து ஹாதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இப்படி தொடராக நடக்கவில்லை, நான் இப்பொழுதுதான் இந்த காலத்தில் தான் அது தொடராக நடக்கிறது, இதுக்கு பிதாத் என்ற வார்த்தையை சொல்லி இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது, இது ஒரு நல்ல ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அணி துவா செஞ்சாங்க, இந்த பள்ளியை ரமலானுடைய காலத்தில் பிரகாசமாக்கியதை போன்று அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துவாவும் செஞ்சாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இன்னைக்கு நாம இங்க பார்க்கணும், இன்னைக்கு தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் என்பது சைதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த செயலின் மூலமாக சஹீஹான ரிவாயத்துகளின் மூலமாக அது நிரூபணமாக இருக்கும் பொழுது நாம் அதை எடுத்து அமல் செய்கிறோம். ஆனா இன்றைக்கு தராவீஹ் 20 இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஜமாஅத்தாக தொழுகிறதுக்கு எதை ஆதாரமா எடுப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லதானே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த 3 தவிர தொடராக ஜமாஅத் நடக்கப்படல. ஆனா இன்றைக்கு 20 இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஜமாத்தா துளுறதுக்கு பள்ளிக்கு வர்றாங்க. அப்ப அது யாருடைய செயல்? அது சைதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்ச செயல் தானே. இப்ப அதை ஆதாரமாக எடுத்து ஜமாத்தாக பள்ளிக்கு தொழ வரலாம் என்று இருந்தால் அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த 20 ரக்அத்தினுடைய தொழுகையை மட்டும் ஏன் ஆதாரமாக எடுக்கக்கூடாது? இப்ப எடுப்பதா இருந்தா ஒன்னா ஒழுங்கா எடுக்கணும், ரெண்டுலையும் எடுக்கணும், இல்லை என்றால் ரெண்டையும் விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவுங்க தனித்தனியா தொழுவுங்கன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தொழுதுட்டு போகலாமே. ஜமாத்துக்கு வர்றாங்க, அப்ப அதுக்கு ஆதாரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த நடைமுறை தான். அதே மாதிரி தான் சொல்கிறோம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜமாத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் இல்லை, அதை வைத்து தான் ஏற்படுத்தினார்கள். அதே போன்றுதான் 20 ரக்அத் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்திருக்கிறார்கள், தொழ வைப்பதை ஏவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் அவர்கள் நிர்ணயம் செய்யாமல் சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செய்திருக்க முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு காரியத்தை செய்தால் கோபம் கொள்வதற்கு அவங்கள விட வேற யார் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒரு செயலை யாராவது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா செய்தனா உமர் ரழியல்லாஹு அவங்களுக்கு வர்ற கோபம் வேற யாருக்கும் வராது. உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் அவர்கள் இந்த எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடாமல் செய்தனா உமர் ரழியல்லாஹு அவர்கள் செய்திருக்க முடியாது. இது நம்முடைய நம்பிக்கை. உமர் ரழியல்லாஹு அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய, சஹாபாக்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த ரிவாயத் பைஹக்கியில நசையில் அப்படி வருது, இந்த வார்த்தையில வருது, கானூ யகூமுன அலா அஹதி உமர் இப்னுல் கத்தாப். இது சஹீஹான சனதோடு வரக்கூடிய ரிவாயத். அப்ப இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம் சம்பவத்தை பார்க்கும் பொழுது, சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு சஹாபியும் அதை எதிர்த்து கேட்டதாக ஒரு ரிவாயத்திலும் இல்லை. சஹாபாக்கள்ல யாருமே இந்த மாதிரி நடந்த தொழுகையை, ஜமாஅத்துடன் 20 ரக்அத் நடந்த தொழுகையை எதிர்த்ததாக எந்த ரிவாயத்திலையும் நம்ம பார்க்கல. அப்ப இதுக்குத்தான் சொல்லுவாங்க, ஒருமித்த கருத்து ஏற்பட்டு விட்டது, இது எல்லாரும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள், ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அப்ப இஜ்மா ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்களிடத்தில் ஒரு விஷயத்தில் இஜ்மா ஏற்பட்டது என்று சொன்னால், சஹாபாக்களிடத்தில் அதுதான் அல்லாமா இப்னு அப்துல் பர் அல் உந்துலுசி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸுக்களினுடைய மிகப்பெரிய ஒரு மேதை, அவர்கள் சொல்கிறார்கள், இது சஹாபாக்களுடைய இஜ்மாயின் மீது அறிவிக்கிறது என்று சொல்கிறார்கள். இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு சொல்லும் பொழுது ஒஹுவல் முத்தவாரஸ், இதுதான் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடராக வரக்கூடிய அமல் என்று இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் போது வஹாதா கல் இஜ்மாயி, சஹாபாக்களிடத்தில் காலத்தில் ஏற்பட்ட இந்த செயல் இஜ்மாயி போன்று இருக்கிறது. இஜ்மா என்று சொன்னால் அறிஞர் பெருமக்கள் உலமாக்களுக்கு நல்லா தெரியும், அதாவது ஒரு விஷயத்தில் இந்த உம்மத் ஒருமித்த கருத்தை கொள்கிறது என்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் எதிலையும் அவர்கள் ஒருமித்த கருத்துக்கு வரமாட்டார்கள். ஒரு ஆதாரம் இருந்திருக்கும், அந்த ஆதாரம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆய்வாளர்கள் முஜ்தஹிதீன்கள் ஒரு விஷயத்தில் இஜ்மா கொள்கிறார்கள், இதுதான் சரி இப்படித்தான் செய்யணும் என்று அவர்கள் முடிவுக்கு வர்றாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அதற்கு ஆதாரம் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி ஒருமித்த கருத்தை இந்த உம்மத்து கொன்றுவிட்டால் அது உறுதியான ஒரு செயலாக ஆகிவிடுகிறது. அப்ப இந்த தராவீஹ் தொழுகை சுன்னத்து முஅக்கதா, அது ஜமாஅத்துடன் தொழப்பட வேண்டும், 20 ரக்அத் இருக்கிறது என்பது ஆதாரம் இல்லாமல் இல்லை, ஆதாரத்துடன் தான் சஹாபாக்கள் இது விஷயத்தில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்அத்துகள் தொழுதிருக்கிறார்கள், இதுக்கு ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய காலத்தில் தராவீஹ்க்கு ஏதாவது எண்ணிக்கை நமக்கு கிடைக்குதா என்று பார்க்கும் பொழுது ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. அந்த செய்தி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபி ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல 20 ரக்அத்தையும் வித்ரையும் தொழுவார்கள் அப்படிங்கிற செய்தி இப்னு அபி ஷைபால, முசன்னஃப் இப்னு அபி ஷைபால, முஸ்னத் அப்த் இப்னு ஹுமைதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் என்று வரும் பொழுது அதுல வந்து அதனுடைய அறிவிப்பாளருடைய தொடரை பார்ப்பார்கள், இது எப்படி இருக்குது, அந்த தொடருடைய தராதரம் என்ன என்று பார்ப்பார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது அறிவிப்பாளருடைய தொடரில் ஒரு பலகீனம் இருக்கிறது. ஒரு மனிதர் இருக்கிறார், இப்ராஹிம் இப்னு உஸ்மான் இப்னு அபி ஷைபா என்ற பெயருடைய ஒரு நபர் வருகிறார். ஆனால் ஒரு செய்தியை சிறந்த செய்தி என்று சொல்வதற்கு, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தி என்று சொல்வதற்கு அறிவிப்பாளருடைய தொடரை வைத்து மாத்திரம் அந்த ஹதீஸுக்களை வல்லுநர்கள் முடிவு செய்வதில்லை. ஹதீஸினுடைய மூலத்தை வைத்தும், ஹதீஸினுடைய கருத்தை வைத்தும், ஹதீஸினுடைய கருத்தை வைத்தும் அவர்கள் இந்த ஹதீஸு சிறந்ததா இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததா இல்லையா என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். இதுக்கு நிறைய உதாரணம் உலமாக்களுக்கு சொல்ல தேவையில்லை, மற்றவர்களுக்கும் இதை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சில உதாரணத்தை சொல்கிறோம். இதற்கு சொல்லுவார்கள், அதாவது ஹதீஸுகளினுடைய மேதைகள் இமாம் சஹாவி அபூபக்கர் அல் ஜஸ்ஸாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு விதியை சொல்கிறார்கள். இதற்கு ஒரு செய்தி வருகிறது, உம்மத் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் சனதுடைய அடிப்படையில், அறிவிப்பாளருடைய தொடருடைய அடிப்படையில் சில பேச்சுக்கள் அதில் இருந்தாலும், சில குறைகள் காணப்பட்டாலும் அந்த ஹதீஸ் ஆக உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடும். அந்த ஹதீஸ் ரொம்ப ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்தஸ்துக்கு வந்து என்ன செஞ்சிடும், போயிடும். அதுக்கு நிறைய உதாரணங்கள்ல ஒரு உதாரணம் லா வசியத்தில் இவாரிசின், இது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. லா வசியத்தில் இவாரிசின், வாரிசுகளுக்கு நம்ம வசிய செய்ய முடியாது, ஏன்னா அல்லாவே பங்கிட்டு கொடுத்துட்டான். அப்ப நாங்க போய் எதுவும் வசியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஹதீஸ் அறிவிப்பாளருடைய அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் குறையுள்ளதுதான், ஆனால் இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், யாரும் இதை மறுக்கல. அப்ப இந்த ஹதீஸ் அறிவிப்பாளருடைய தொடரில் கொஞ்சம் குறையாக இருந்தாலும் கருத்தை கவனித்து பார்க்கும் பொழுது எந்த குறையும் இல்லை. இன்னொரு ஹதீஸ் வருது, அல்மாவு தஹூரும் லா யுனஜ்ஜிஸுஹு ஷய்யும், தண்ணியை எதுவுமே அசுத்தப்படுத்தாது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. தண்ணீர் இருக்கிறத அதை எதுவுமே அசுத்தப்படுத்தாது. அதை வைத்து சில அறிஞர்களுடைய கருத்து இப்படி இருக்கு, லாஹிரியாக்கள் என்று வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, தண்ணி எவ்வளவு நஜீஸ் விழுந்தாலும் தண்ணீர் என்ற பெயர் இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணியை நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். ஆனால் பின்னாடி ஒரு வார்த்தை வேறு ஒரு அறிவிப்பில் வருது, இல்லா இன் தகையர ரீஹு அவ் தஅமுஹு அவ் லவ்னுஹு, அதனுடைய மாற்றம் ஏற்பட்டு விட்டாலே தவிர அதனுடைய வாடை அல்லது நிறம் அல்லது சுவை மாறிவிட்டால் அது சுத்தம் இல்லை. ஆனா இந்த வார்த்தை கூடுதலான வார்த்தை, அது அறிவிப்பாளருடைய தொடரில் பார்க்கும் பொழுது அது ஆக உயர்ந்ததாக இல்லை என்றாலும் அதை எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஹதீஸ் நாம் சொல்லி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரகாத்தை வித்தரையும் தொழுதார்கள் என்ற செய்தி அறிவிப்பாளருடைய அடிப்படையில் ஒரு பேச்சு அதில் சொல்லப்பட்டாலும் கூட அதனுடைய கருத்தை கவனித்து சஹீஹான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இந்த உம்மத் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது, அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அறிவிப்பாளருடைய தொடரில் கூட இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ராவியை தவிர, ஒரு அறிவிப்பாளரை தவிர வேற யாருமே இந்த குறை சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர் யாருமே கிடையாது. அதனாலதான் இலாவுஸ் சுனன் என்ற நூலாசிரியர் லஃபர் அஹமது அல் உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இவருடைய அறிவிப்பு இருக்கிறதே லா யகில்லு அன் தரஜதி ஹசனில் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் ஹசன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை விட அவர் கீழே போயிட மாட்டார். அதனால பெரிய ஒரு குறையும் இல்லை. எனவே இந்த ஹதீஸை வைத்து நாம் சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரகாத் தொழுதிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அதை தங்களுடைய செயல்முறையின் மூலமாக எங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஹதீஸ், சஹாபாக்களுடைய அந்த செயல்கள் அவர்களுடைய இஜ்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச இந்த செயலுக்கு ஒரு விளக்கமாக ஒரு தெளிவாக அமைந்துவிடும். இது அல்லாத ஏராளமான ஹதீஸுகளை, 20 மேற்பட்ட சஹியான ஹதீஸுகளை, இந்த 20 ரக்காத்து சம்பந்தப்பட்ட ரிவாயாத்துகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, அதுல உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ், அதே மாதிரி சுவைத் இப்னு கஃப்லா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா, இது போன்ற பல சஹாபாக்கள் அவர்களுடைய ரிவாயத்துகள்ல பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் 20 ரக்காத்து தராவீஹ் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு சரியான சரியான ஹதீஸுகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நாங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை இருக்குது, 20+3 தொழுகிறோமே, தராவீஹினுடைய தொழுகையினுடைய எண்ணிக்கை இதுதான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு மாற்றமானதல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதுவும் தெளிவுபடுத்தாம ஒன்றும் போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியதை சஹாபாக்கள் தங்களுடைய செயலின் மூலமாக எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதனால தராவீஹினுடைய தொழுகை 20 ரக்காத்து தான் என்ற ஒரு உறுதி இமாம்களின் மூலமாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கிறோம், அவங்களும் சில ஹதீஸுகளை சொல்றாங்க, ஒரு 3 ஹதீஸை சொல்லுவாங்க, ஒரு 3 ஹதீஸை வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஆதாரமாக எடுத்து சொல்லுவார்கள். அதுல 20 கம்மியாகவும் வருகிறது, 20 விட குறைவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தானே, அதனால தராவீஹ் தொழுகை 20 கிடையாது, 8+3 என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால தராவீஹ் 20 தொழுகிறவங்களும் தொழுதுக்கிறலாம், 8 தொழுகிறவங்களும் தொழுதுக்கொள்ளலாம், ரெண்டும் தராவீஹ் தான் என்று சொல்ற மாதிரியும் இருக்கிறது. இங்க நம்ம விளங்கிக் கொள்ளணும், ஒரு விஷயத்தை நாம சொல்லும் பொழுது தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். 20 இத்தனை ஆதாரங்கள், வலுவான ஆதாரங்கள் இருந்தும் அதை ஏற்க மனசில்லை என்று சொன்னா, அப்ப 8 என்று சொல்லும் பொழுது அதற்கு ஓரளவு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்காவது ஒரு ஆதாரம் இருக்கணும், ஒரு ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கணும், கொண்டு வந்திருக்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. அதனால அந்த ஆதாரங்களை கொஞ்சம் நம்ம பார்ப்போம், அவங்க என்ன சொல்றாங்க, எதை ஆதாரமா எடுத்து 8 தொழுதாலும் தராவீஹ் தான் என்று சொல்ல நேரத்தில், இதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ், உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செய்தி. அதுல உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, சல்லைத்து சமானியன் வல் வித்ர, அந்த பெண்கள் தொழும்படி தொலை வைக்கும்படி எனக்கு சொன்னார்கள், பெண்கள் தொலை வைக்கும்படி எனக்கு சொன்னார்கள், நான் அந்த பெண்களுக்கு 8 ரக்காத்தையும் வித்ரையும் தொலை வைத்தேன். இது மஜ்மூஉஸ் ஸவாயித் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. அப்ப இதை வைத்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 8 ரக்காத்தும் வித்ரும் தான் தொலைப்பட்டது என்று அவங்க இது ஒரு ஆதாரமா சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளருடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி இல்லாத ஹதீஸ். எல்லாத்துக்கும் சரியான ஹதீஸை கேட்கக்கூடியவர்கள் ஒரு அமலை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு சரியான ஆதாரத்தை சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸில் வரக்கூடிய ராவிகள் முஹம்மது இப்னு ஹுமைத் என்பவர், அதே மாதிரி ஈஸா இப்னு ஜாரியா என்பவர், இவர்கள் எல்லாம் லைஃபான ராவிகள். அதனால இந்த ஹதீஸை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸாக பார்க்க முடியாது. இரண்டாவது, முஸ்னத் அஹமதுல இதே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்க முஸ்னத் அஹமதுல ரமலானுடைய தொழுகை என்ற வார்த்தை இங்கே வரவில்லை. ரமலானில் எட்டு ரக்காத் தொழுதோம் அப்படிங்கிற வார்த்தை வரவில்லை. இங்கே பொதுவாக எட்டு ரக்காத்தையும் வித்திரையும் தொழ வைத்தேன் என்ற வார்த்தை தான் இங்கே வந்திருக்கிறது. அப்ப சனதுடைய அடிப்படையில் பார்க்கும் போதும் இது அவ்வளவு உறுதியானதல்ல. கருத்துடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இது ரமலானுடைய தொழுகையின் மீது அறிவிக்கக்கூடிய செய்தியும் கிடையாது, உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் இமாம்கள் இந்த ஹதீஸ ஆதாரமாக அவர்கள் எடுக்கவில்லை. இரண்டாவது ஒரு அறிவிப்பு அவங்க சொல்லுவாங்க, சாஹிப் இப்னு யசீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எத்தனை ரக்காத் தொழுதார்கள், 20 ரக்காத் தொழுதார்கள் என்பது சஹீஹான அறிவிப்பின் மூலமாக அது நிரூபணமானது. அதை மறுக்க முடியாது, அவங்களும் மறுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க, எட்டும் இருந்துச்சு 20 இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, 20 ரக்காத் தொழுதார்கள் என்பது அது நிதர்சனமான உண்மை, அது திட்ட தெளிவாக சொல்லப்பட்டது, அதை மறுக்க முடியாது. ஆனா இன்னொரு ஹதீஸ் இருக்குது, சாஹிப் இப்னு யசீத் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹதீஸ். அதுல வந்து சில மாற்றமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அந்த அறிவிப்புகளுடைய நிலைமையை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்தில் 11 ரக்கா தொழப்பட்டது என்ற ஒரு செய்தி அதுல வருது. இப்ப அதை வைத்து சொல்கிறார்கள், உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் 20 நடந்திருக்கு 8 நடந்திருக்கு, அப்ப ரெண்டு கூடும் தானே என்று சொல்லக்கூடிய ஒரு வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸினுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது சாஹிப் இப்னு யசீத் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடம் அந்த ரிவாயத்தில் வரக்கூடிய மூன்று அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஹாரிஸ் இப்னு அப்துர் ரஹ்மான், இரண்டாவது யசீத் இப்னு ஹுசைஃபா, மூன்றாவது முகமது இப்னு யூசுப். அதாவது ஹதீஸை பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸை ஒரு சஹாபியிடம் இருந்து அறிவிக்கும் போது பல பேர் அறிவிப்பாங்க, பல மாணவர்கள் அவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தாபிரி அந்த சஹாபியிடமிருந்து ஹதீஸை விளங்கி அவரிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. இப்படி இந்த ஹதீஸை பல பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியை கேட்டவர்களில் பல பேர் ஒரே மாதிரி சொல்கிறார்கள். ஒருவர் மட்டும் மாற்றமாக சொன்னால் பொதுவாக உலகத்தினுடைய நியதி என்ன, அந்த பல பேர் சொல்றதுதான் சரியாக இருந்திருக்கும், இவர் ஏதாவது தவறா விளங்கி இருப்பார் என்றுதான் நம்ம நம்புவோம். இப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சாஹிப் இப்னு யசீத் ரழியல்லாஹு அவங்களுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய ஹாரிஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய அறிவிப்பு தொடரல, இது முவத்தா இமாம் மாலிக்ல வரக்கூடிய ஹதீஸ், அவங்களுடைய அறிவிப்பு தொடரில் 20 ரக்காத்துன்னு வருது. அதே மாதிரி யசீத் இப்னு ஹுசைஃபா என்று வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அவருடைய அறிவிப்பு தொடரிலும் 20 என்று வருது. ஆனால் முஹம்மது இப்னு யூசுப் என்று வரக்கூடிய இன்னொரு ராவியினுடைய விஷயத்தில் அவருடைய விஷயத்தில் மூணு விதமாக வருது, 11 அல்லது 13 அல்லது 21. அப்ப இந்த மூன்றாவது நபருடைய விஷயத்தில் மாத்திரம்தான் இப்படி ஒரு கருத்து வேற்றுமை வருகிறது. அப்ப அதற்கும் சில காரணங்களை சொல்லப்படுகிறது. அப்ப இவங்க சொன்னது தெளிவாக இருக்கிறது 20 என்று, இங்கே கருத்து வேற்றுமையோடு இங்கே வந்திருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் மத்தனுடைய மூலத்தினுடைய அடிப்படையிலும் ஒரு கருத்து வேறுபாடான ஹதீஸ். இரண்டு பேர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், ஒருத்தர் மாத்திரம் இப்படி மாற்றி சொல்லி இருக்கிறார். இப்படி வரும் பொழுது ஒரு நியாயம் என்னவென்று சொன்னால், அதிகமான பேர் எதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் எடுக்கணுமே தவிர, தெளிவற்ற முறையில் சொல்லப்பட்ட இந்த ரிவாயத்துகளை இந்த அறிவிப்புகளை எடுக்கக்கூடாது. அப்ப இதுவும் நமக்கு அறிவிக்கிறது, இந்த ஹதீஸையும் ஒரு ஆதாரமாக வச்சு எட்டு ரக்காத்தும் தொழுது கொள்ளலாம் என்பதற்கு இது ஆதாரமாக ஆக முடியாது. இது போக இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், புகாரியில முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுது, கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. ரமலான்ல எப்படி தொழுவாங்க என்று கேட்கப்பட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி லா மா கான யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா 11 ரகஅத்தன். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 விட அவர்கள் அதிகரிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு ஹதீஸையும் ஆதாரமா சொல்லுவாங்க. இது ஒரு சஹிஹான ஹதீஸ், ரொம்ப தெளிவான ஹதீஸ் தான். ஆனா இந்த ஹதீஸ விளங்கினதுல ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல தொழுகையினுடைய தன்மையை பற்றி கேட்கப்பட்டது, தொழுகையினுடைய எண்ணிக்கையை பற்றி கேட்கப்படவில்லை. கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃபியத் அதனுடைய தன்மையை கேட்கப்பட்டது. அதனாலதான் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வதூலிஹின்ன, அது எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு நீளமா தொழுவாங்க, அதை பத்திலாம் நீங்க கேட்கவே செய்யாதீங்க, அவ்வளவு அழகா தொழுவாங்க. அப்ப ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தொழுகையினுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்வது நோக்கம் அல்ல, தொழுகையினுடைய தன்மையை பற்றி சொல்வது நோக்கம். இரண்டாவது, அந்த ஹதீஸ்ல ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரமலானுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தொழுகையை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி, ரெண்டையும் சேர்த்துதான் சொல்றாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும். அப்ப இரவு தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டும், தஹஜ்ஜுதுடைய தொழுகை இருக்கிறது அது ரமலானுக்கு மட்டும் குறிப்பு கிடையாது, ரமலான்லையும் தொழுகலாம் ரமலான் அல்லாதலையும் தொழுகலாம். ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா, கடைசி பத்துல இந்த சவுதியை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க சில பேர், அவங்களையே கடைசி பத்துல ஆரம்பத்தில் தராவீஹ் என்ற பேர்ல எட்டரக்கா தொழுகிறது, அப்புறம் கடைசி பத்து வந்தவனே கியாமுல்லைல் என்ற பேர்ல இன்னொரு எட்டரக்கா தொழுகிறது. இது என்ன எட்டரக்காத்து, அவங்களோட தராவீஹ்னு ஒண்ணு இல்லையே, எட்டு ரக்காத்து எட்டு பிளஸ் மூன்று அப்ப பதினோரு ரக்காத்து தான் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை தான் தொழப்பட வேண்டும். எங்களுடைய பகுதிகளில் அப்படி நடக்குது, என்ன சவுதியில் அப்படி செய்யறாங்களா இல்லையா, அந்த இருபது ரக்காத்தை எடுக்கிறது இல்லை. ஆனா அந்த கியாமுல்லைல் என்று கடைசியில் தொழுகிறோமா இல்லையா, அதுல எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு ரக்காத்தை அவங்க திரும்பியும் தொழுகிறாங்க. இப்ப இந்த ஹதீஸ் அவங்களே அமல் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் எட்டை விட அதாவது பதினொன்றை விட அதிகரிக்க மாட்டார்கள் என்று வருது. அப்ப எல்லா காலத்திலையும் அவ்வளவுதானே இருக்கணும். அப்ப இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது என்று சொன்னா, ரமலானுடைய தராவீஹுக்குள்ள இந்த செய்தி கிடையாது, அது தஹஜ்ஜுதுனுடைய தொழுகையை பற்றியுள்ளது. அது ரமலான்லையும் இருக்குது, ரமலான் அல்லாதலையும் இருக்குது. ரமலான்லையும் நாங்க தொழத்தான் செய்கிறோம், மற்ற நாட்கள்லையும் இந்த தொழுகையை தொழதான் செய்கிறோம், வித்ரோட சேர்த்து பதினோரு ரக்கா தொழுகிறோம். அதனால இந்த ஹதீஸ சம்பந்தம் இல்லாம ரமலானுடைய தராவீஹோட அவர்கள் என்ன செய்கிறார்கள், சேர்த்து பார்க்கிறார்கள். அதனால இதை விளையும் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த தராவீஹ் இந்த தொழுகை இருக்குதா இல்லையா, ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க தராவீஹினுடைய தொழுகை வீட்டில் தொழுகிற தொழுகை அல்ல, தராவீஹினுடைய தொழுகை பள்ளியில தொழக்கூடிய தொழுகை. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி தொழுவாங்க அதை பத்தி தான் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பத்தி ஆயிஷா நாயகி விவரிக்கும் போது கான யுசல்லி அர்பான், நாலு நாலு ரக்கா தான் தொழுவாங்கன்னு சொல்றாங்க. நாலு ரக்கா தொழுவாங்க, அதுக்கு பிறகு சலாம் கொடுப்பாங்க, இன்னொரு நாலு ரக்கா தொழுவாங்க, அதுக்கு பிறகு சலாம் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ரெண்டு ரக்கா தொழுவாங்க, அப்புறம் ஒரு வித்திர் ஒரு ரக்கா தொழுவாங்க. தராவீஹினுடைய தொழுகை நாலு நாலு ரக்கா தான் தொழுகிறது இல்லை, அது ரெண்டு ரெண்டு ரக்கா தொழக்கூடியது தான். அதனால இந்த ஹதீஸ் ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் பதினோரு ரக்காத்தை விட அதிகரிக்க மாட்டார்கள் என்ற ஹதீஸ் ரமலானுடைய தொழுகையை குறிக்கிறதல்ல, தராவீஹினுடைய தொழுகையை குறிக்கக்கூடிய ஹதீஸ் கிடையாது. அது பொதுவாக எல்லா நேரத்திலும் தொழக்கூடிய தஹஜ்ஜுதுனுடைய தொழுகை, அந்த இரவு தொழுகையை பற்றி வந்து என்ன செய்து குறிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா உடைய இந்த ஹதீஸ் இப்படி இருக்குதா, இப்போ சொல்றாங்க ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் சொல்றாங்க ரமலானில் வந்து ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் அதை விட அதிகரிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இதே ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் ரமலானில் அதிகமாக தொழுவார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க ரமலானில் இது அல்லாத அதிகமாக தொழுவார்கள் என்பதையும் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க. யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி, ரமலானில் அவர்கள் இபாதத்தில் அதிகமாக செய்வார்கள் மற்ற நாளில் செய்வதை விட. துருல் மன்சூருடைய ரிவாயத்தில் இவ்வளவு தெளிவாக வருது. என்ன வருது, ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் இதா தஹல ஷஹ்ரு ரமலான் தகையர லௌனுஹு வ கதுரத் ஸலாத்துஹு வ பதஹல பித்துஆஇ என்ற வார்த்தையெல்லாம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலான் வந்துவிட்டால் அவங்களுடைய நிறம் மாறிவிடும், தொழுகையினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விடும். ஏன்னா இப்படி யாரும் விளங்கிடக்கூடாது, மற்ற நாளில் தொழுகிறது தான் ரமலான்லையும் தொழுவாங்க, ரமலான்ல கொஞ்சம் நீண்ட நேரம் நின்று தொழுவாங்க, அப்படி விளங்கிடக்கூடாது. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க ஒ கசூரத் சலாத்துஹு, தொழுகையினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து விடும். அப்ப ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அங்க சொல்றாங்க ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் எட்டு பிளஸ் மூணை விட அதிகரிக்க மாட்டார்கள் என்று சொன்ன அதே ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் தொழுகையினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விடும் என்ற வார்த்தையை அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பினுடைய விஷயத்தில் சில பேச்சுக்கள் இருந்தாலும் கூட அந்த ஹதீஸினுடைய கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ் தான் ஏற்கனவே சொன்ன எஜ் தஹிது ஃபி ரமலான் மாலா எஜ் தஹிது ஃபி கைரி. இப்ப ரமலான்ல கூடுதலாக தொழுவார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது என்பதை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஹதீஸை வச்சு ரமலான்லையும் சரி ரமலான் அல்லாதலையும் சரி பதினொன்னுக்கு மேல கிடையாது என்று சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தராவீஹ் தொழுகை என்பது இருபது ரக்காத்து தான். இப்போ இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது நாம் இந்த ஆதாரத்தை சொல்வதெல்லாம் புதுசாக நம்ம உன்னை நிரூபிக்க போகல, இமாம்கள் காட்டித்தந்த இந்த வழிமுறை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட ஹதீஸில் இப்படி இருக்குது என்று சொல்லி பயங்காட்டி விட்டுட்டாங்க, ஏதோ நாங்கள் செய்யறது ஹதீஸில் இல்லாத மாதிரி. இப்போ ஹதீஸினுடைய ஆதாரத்தை வச்சு நம்ம முடிவுக்கு வரும் பொழுது தெரிகிறது ஜும்ஹூர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய பெரும்பான்மையான இமாம்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது பாருங்க. 20 மேற்பட்ட சஹியான ஹதீஸ் இருக்குது, அதில் ஒரு சில ஹதீஸை நான் சொல்லி காட்டினேன். அதே போன்று அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒரு 3 ஹதீஸ் தான் இருக்குது. 3 ஹதீஸ்ல வந்து இந்த மாதிரி வந்திருக்குது. இது 20 மேற்பட்ட ஹதீஸ் இருக்கு, ஒன்னு. இரண்டாவது சஹாபாக்களுடைய இஜ்மா. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை வைத்து அவங்களுடைய காலத்தில் முழுமையான முறையில் 20 ரக்கா தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அப்படியே வந்து வாழையடி வாழையாக வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. இங்க யாராவது இப்படி சொல்லலாம், இல்ல சஹாபாக்கள் தங்களுடைய இஜ்திஹாதின் மூலமா 20 வச்சிருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஒன்னு சொல்லாம சஹாபாக்களே வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அதிகரிச்சிருக்கலாம் தானே என்று யாராவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இதை விளங்கிக் கொள்ள வேண்டும், சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சிறந்தது எதுவோ அதைத்தான் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததை விட சிறந்த ஒரு செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. சஹாபாக்கள் 20 செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அவர்களிடத்தில் சிறந்ததாக இருந்திருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருப்பார்கள். அதைத்தான் நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன ஹதீஸும் நமக்கு அறிவித்தது. அதே மாதிரி சஹாபாக்களுடைய இந்த ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த முதல் ஹதீஸ் இருக்கிறதே, அது அறிவிப்பாளருடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எவ்வளவு எண்ணிக்கை இருந்தது என்ற விஷயத்தில் கொஞ்சம் பேச்சுக்கள் கலாம்கள் இருந்தாலும் கூட இந்த சஹாபாக்களுடைய சொல்லை கொண்டு இது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகை இருக்கிறதே, இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், ஆதாரப்பூர்வமானது. இங்கே ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும், என்ன அப்படின்னு சொன்னா இங்க பிரச்சனை என்ன, தராவீஹ் என்று தனியா ஒரு தொழுகை இருக்குதா இல்லையா, இதுலதான் பிரச்சனை. இன்னைக்கு தராவீஹ் 20 ரக்காத்து இல்லை என்று சொல்றவங்க தராவீஹ் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் கூட அவங்க சொல்ற மாதிரிதான், என்ன எல்லா நாள்லையும் இருக்கிற தொழுகை தான் இன்றைக்கு ரமலான்லையும் இருக்குது என்று சொல்றாங்க. முதல்ல அதை விளங்கிக் கொள்ளணும், முதல்ல ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை இருக்குது, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏண்டா அதுக்குள்ள சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது ரமலானுக்கென்று பிரத்யேகமான ஒரு தொழுகை இருக்குது, எந்த அடிப்படையில் ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை, அதாவது மற்ற தொழுகையில் 20 என்ற எண்ணிக்கை கிடையாது. அதே மாதிரி மற்ற தொழுகையில் ஒவ்வொரு 2 ரக்அத்துக்கு பிறகும் சலாம் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் தராவீஹில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் தான் தொழப்பட வேண்டும் என்ற ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஜமாஅத்தாக தொழப்படுவது இதனுடைய சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அது மாதிரி ரக்காத்தினுடைய எண்ணிக்கைகள் 2-2 ரக்காத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது மற்ற நஃபிலான தொழுகைகள் தஹஜ்ஜுதினுடைய தொழுகைக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரழ அலைக்கும் சியாம ரமலான் வசனன்து லக்கும் கியாமஹு. அல்லாஹு தஆலா ரமலான்ல வந்து உங்களுக்கு நோன்பு வைக்கிறத ஃபரழாக்கினான், இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறேன். அப்ப ரமலானுக்கென்று பிரத்யேகமான சுன்னத் என்று தெரிகிறது, எல்லா நாள்லையும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகை என்பது கிடையாது, ரமலானுக்கென்று பிரத்யேகமான ஒரு சுன்னத்தான தொழுகை என்று தெரியுது. இரண்டாவது தஹஜ்ஜுதினுடைய தொழுகை இருக்குதா இல்லையா, இந்த தஹஜ்ஜுதினுடைய தொழுகை கடைசியில தொழக்கூடிய தொழுகை, இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை. தராவீஹ் தொழுகை என்பது இஷாவோடு சேர்ந்து தொழுகிறோம். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு வார்த்தை வருது, புகாரியில வரக்கூடிய வார்த்தை, வல்லதி தனாமூன அன்ஹா ஹைரு மினல்லதி தக்குமூனஹா. உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த தராவீஹ் தொழுகையை தொழக்கூடியவர்களை பார்த்து சொன்னாங்க, இப்ப நீங்க தொழக்கூடிய இந்த தொழுகையை விட தஹஜ்ஜுதுல தொழக்கூடிய தொழுகை நன்மையால் சிறந்தது. இப்படி நிறைய காரணங்களை பார்த்துக்கிட்டே போகலாம். இப்ப தராவீஹ் தொழுகை என்பது வேறு, தஹஜ்ஜுதினுடைய தொழுகை என்பது வேறு. தஹஜ்ஜுதினுடைய தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8+3 வித்ரோட சேர்த்து தொழுதிருக்கிறாங்க, எல்லா காலத்திலையும் தொழுதிருக்கிறாங்க. ஆனால் தராவீஹ் தொழுகை என்பது அது 20 ரக்அத்துகள் என்பதை சஹாபாக்களுடைய இந்த செயலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த தொழுகை இருந்திருக்கிறது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இதை உறுதியாக நாம் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த சுன்னத்தை தான், சஹாபாக்களுடைய அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையை தான் இமாம்கள் நமக்கு தராவீஹ் தொழுகை என்றால் என்ன என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி அமல்களை சீராக செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஆகிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி
வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.